ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருவிளையாடல் புராணம். தலைப்பு கடவுள் வாழ்த்து. வழங்குபவர் திரு குளித்தலை ராமலிங்கம் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
அதில் சாசிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனோ. நான் மறைச்சும் பொருள்வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய் வைத்தரச் செய்த நால்வர் ஒற்றாழியும் உயிர் துணையே. ஆரவணத்தமரன்னிடம் கண்டு வந்த காரைக்காலம்மை பாடருந்தி உமை முறையில் பதிக விதம் பல பகர்ந்த பாலந்தன்னே. சிவனருளால் துடைத்தானை தடுத்தாண்டான் தோழன் தன்னே. மாலை மணிவாசகனை மற்ற அடியறையும் அடிவணங்கோமே. நீலச்சிகண்டியில் ஏறும் பெறான் எந்த நேரத்திலும் கோலக் குரத்தியுடன் வருவான். குருநாதன் சொன்ன சீலத்தை மெல்ல தெளிந்து அறிவார் சிவயோகிகளே. காலத்தை வென்றிருப்பார் மறிப்பார் வெறும் கண்ணிகளே. திருச்சிற்றம்பலம் பார்வதி வதையே. அருள் வடிவாகிய அம்பலவாணருடைய பெரும் கருணையினாலே இப்பொழுது திருவிளையாடல் புராணத்திலே தட்சிணாமூர்த்தி சுவாமி துதி முதலாக விளக்கம் சொல்ல விரும்புகிறேன். மனிதன் பிறந்து வாழ்ந்து ஒரு குறிப்பிட்ட காலம் வந்தால் இறந்து போகிறான். பிறந்து வாழ்ந்து நிலையான கதியை பெறுவதுதான் இந்த வாழ்வினுடைய நோக்கம். இந்த உலகத்திலே பிறந்து சிவ தர்மங்களை செய்து சிவ புண்ணியங்களை செய்து அதனாலே ஒரு உயர்ந்த கதியை பெற்றான் என்று வரலாறு வரும். அப்படிதான் நாயன்மார்கள் எல்லாம் இருந்தாங்க. அவர்கள் என்னென்ன தொண்டு செய்து இந்த கதியை பெற்றார்கள், சிவபெருமானுடைய திருவடியை பெற்றார்கள் என்று அமைந்தது. இங்குலிய கலையநாயனார் இந்த ஊரிலே தொண்டு செய்தார். திருக்கடவுரிலே சிவபெருமானை வழிபாடு செய்தார். சிவபெருமானுக்கு குங்குலிய தூபம் போட்டார். வாழ்நாள் முழுக்க குங்குலிய தூபம் போட்டார். வீட்டில் வறுமை வந்த போதும் குங்குலிய தூபம் போட்டார். மனைவி மக்கள் எல்லாம் பட்டினியா கிடக்கிற போதும் குங்குலிய தூபம் போட்டார். மாங்கல்யத்தை விட்டு சுவாமிக்கு குங்குலியம் போட்டார். மங்கல்யத்தை விட்டு குங்குலியம் போட்டார். எந்த சூழ்நிலையும் பக்தியை விடாது செய்தபடியினாலே சிவபெருமான் அவருக்கு வேண்டிய செல்வங்களை எல்லாம் நிறைய கொடுத்து அதற்கு மேல முக்தியையும் தந்தார். இப்படி ஒவ்வொரு நாயன்மார்களும் ஒவ்வொரு கைங்கரியத்தை செய்து அழியாத பதவியை பெற்றார்கள். உயர்ந்த கதியை பெற வேணுமானால் சிவனுக்கு கைங்கரியம் பண்ணும், சிவனுக்கு தொண்டு. ஏதோ ஒரு வகையில இறைவனுக்கு தொண்டு செய்து கொண்டே இருந்தால் நமக்கு நல்ல கதி கிடைக்கும். அப்படி உயர்ந்த தொண்டு செய்வதற்கு ஆதாரமாக இருப்பது இந்த நூல்கள், ஞான நூல்கள். இந்த நூல்களிலேதான் இறைவனுடைய பெருமையை பற்றி எடுத்துச் சொல்லி தொண்டு நெறிகளை எல்லாம் எடுத்துச் சொல்லுகின்ற அந்த சிறப்பு அமைந்திருக்கிறது. அதனாலே புராணங்கள் நூல்களை எல்லாம் கேட்டுக்கொண்டே இருக்கவன், கேட்டுக்கொண்டிருந்தால்தான் சரி. இந்த சிறுவிளையாடல் புராணம் சிவபெருமானுடைய மகிமைகளை எல்லாம் நன்றாக எடுத்துச் சொல்லுகின்ற ஒரு நூல். இது வந்து ஹாலாசிய மான்மியம் என்கின்ற வடமொழி நூலிலிருந்து செந்தமிழ் மொழியிலே பரஞ்சோதி முனிவர் பாடியிருக்கிறார். அருமையான தமிழ் வளம் நிறைந்த நூல். தட்சிணாமூர்த்தி என்றால் ஞானமூர்த்தி என்று ஒரு அஞ்ஞானத்தை கெடுத்து ஞானத்தை தருகின்ற மூர்த்தி. அஞ்ஞானத்தினாலே துன்பம் வரும், அறியாமையினாலே என்ன வரும், துன்பம் வரும். அஞ்ஞானம் பிரபவம் துக்கம். ஞானத்தினாலே மகிழ்ச்சி உண்டாகும். ஒரு ஊருக்கு போறோம், அந்த ஊருக்கு போனோடனே ஒருத்தரை பார்க்கறதுக்கு வழியே தெரியல, ரொம்ப நேரம் சுத்த வேண்டியதா இருக்கு, அப்புறம் தேடி பிடிச்சி போறோம். வழி தெரியாத ஊருக்கு போனா, மொழி தெரியாத ஊருக்கு போனா எவ்வளவு சிக்கல். வழி தெரியாத மொழி தெரியாத ஊருக்கு போனா துன்பம். என்ன காரணம் என்றால் அது அறியாமை. அந்த இடத்துல நமக்கு அந்த அது சம்பந்தமான அறிவு இல்லாமனால துக்கம் உண்டாது. தெரிந்தவன் உடனே கண்டுபிடிச்சார். ஆகையினாலே நமக்கு இருக்கிற அஞ்ஞானத்தினாலே நமக்கு துன்பம் வருகிறது. அந்த அஞ்ஞானத்தை நீக்குபவர் தட்சிணாமூர். அஞ்ஞானம் தன்னை அகழ்வுக்கும் நல்லறிவு, ஞானத்தை தருகின்ற மூர்த்தி. தட்சிணம் என்றால் தெற்கு என்று அர்த்தம். தென் திசையில அவர் வீற்றிருப்பார், தென் திசை நோக்கி வீற்றிருப்பார். அப்படியே அந்த சுவாமி அவர்தான் நமக்கு பரமகுரு, முதல் குரு. பரமகுரு முதல் குரு. எல்லாத்துக்கும் குரு உண்டு, சிவபெருமானுக்கு குருவே கிடையாது. அவர் தான் குரு இல்லாதவர். அவருக்கு குரு கிடையாது, அப்பா கிடையாது, அம்மா கிடையாது. அவர் தான் எல்லாருக்கும் அப்பா அம்மா. அம்மையப்பரே உலகுக்கு அம்மையப்பர். அவர் தான் எல்லாத்துக்கும் குரு. ஆனா அவர் ஒன்றும் படிக்காதவர். அதுதான் ஆச்சரியம். ஒண்ணுமே படிக்காதவர் எல்லாத்துக்கும் குருவா இருக்கிறார். அந்த தட்சிணாமூர்த்தியை பற்றி ஒரு சுலோக வடமொழியில அந்த சுவாமி குருன்னா எப்பவும் வயசு பெரியவரா இருப்பார். சிஷியர்கள் வந்து வயசு குறைஞ்சவங்களா இருப்பாங்க. ஆனா இங்க ஆரமரத்து நிழலில் இருக்கிற ஒரு குருவை பார்த்தேன். இங்க ஒரு புதுமையா இருக்குது என்னன்னா, குரு சின்னவரா இருக்கிறாரு, பாடம் கேட்கறவங்க வயசானவங்களா இருக்கிறாங்க. குருவுக்கு 16 வயசுதான், சிவபெருமானுக்கு எப்போதும் 16 வயது. குருவுக்கு 16 வயசுதான், கேட்கறவங்க எல்லாம் 95 வயசு. பழுத்த படம். அவங்க யார்? 4 பேர். சனகர், சனாதனர், சனந்தனர், சனத்குமார். இவங்கெல்லாம் பிரம்ம புத்திரர்கள், பிரம்மாவனுடைய புத்திரர்கள். 4 பேரும் வேதங்களை எல்லாம் கரைச்சு குடிச்சாங்க. ஏராளமா கல்வி. என்னதான் படிச்சாலும் ஒரு குருநாதன் உணர்த்தவில்லையானால் அந்த கல்வியினாலே தெளிவு பெற முடியாது. அது திருக்கடிக்கப்படியார் என்ற நூலிலே, சாஸ்திரத்தை ஓதினருக்கு சர்க்குருவின் தன் வசனம், மாத்திரத்தை வாய்க்கும் நலம் வந்துடுமோ, ஆர்த்தகடல் தண்ணீர் குடித்தவர்க்கு தாகம் தணிந்துடுமோ, தென்னீர்மையாயினரை செப்பு. ஒருத்தனுக்கு தாகம் அதிகமாக இருக்கிறது, கடல் தண்ணீரை அள்ளி அள்ளி குடிச்சான், கடல் தண்ணீர் உப்பா இருக்கும், குடிக்க குடிக்க தாகம் அதிகமா இருக்குமே தவிர தாகம் குறையா. அது போல என்னதான் சாஸ்திரத்தை முயன்று 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 படித்தாலும் குருநாதனுடைய அனுக்கிரகம் இல்லையானால் அவனுக்கு தெளிவு என்பதும் உண்டாகாது. அதனால்தான் அருணகிரிநாதர் உருவாய் வருவாய் அருள்வாய் குகனேன்னார். குருவின் மூலமாகத்தான் நமக்கு தெளிவு உண்டாகும், அனுகிரகம் கிடைக்கும். குரு இல்லையானால் ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம சமயத்துக்கு நாலு பேர் குரு, திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரன், மாணிக்கவர். குருநாதர் தான் கடவுளோடு சேர்த்து வைப்பாங்க. அந்த திருவாதவுடைய புராணத்தில் வேத ஆகம சென்னியில் விளைபொருள் அபேதம், வேதமாகிய பிணக்கு அறுத்து இருந்துணி அவிழ்த்து நாதனாகிய தன்னையும் என்னையும் நல்கும் போதனாகிய குருபரன் வருவது எப்பொழுதாமான் அப்படின்னு மாணிக்க வாசகர் இருந்தாராம். அமைச்சராக இருக்கிற போது குருநாதர் எப்போது வருவார், குருநாதர் எப்போது வருவார், கடவுளையும் நம்மையும் சேர்த்து வைக்கிற குருநாதர் எப்போது வருவார், அவர் தான் குரு. எல்லாம் குருவாக முடியாது. கடவுளை காட்டி சாமியை உணர்த்தி அந்த சிவத்தோடு ஆன்மாவை சேர்த்து வைக்கிறவர் தான் குரு. குருவுக்கு அந்த அளவுக்கு தகுதி இருக்கணும். சிவத்தை உணர்த்தி ஆன்மாவில் இருக்கிற பாசத்தை நீக்கி அந்த ஆன்மாவையும் சிவனையும் ஒன்றுபடுத்துவது, சிவத்தோடு சிவனை அத்துவிதமாக செய்வது குருவினுடைய வேலை. அந்த அளவுக்கு அவர் வந்து தகுதி பெற்றவராக இருக்கணும். அது அந்த புராணம் சொல்லுது. வேத ஆகம சென்னியில் விளைபொருள் அபேதம், பேதமாகிய பிணக்கு அறுத்து இரும் பிணி அவிழ்த்து நாதனாகிய தன்னையும் என்னையும் நல்கும் போதனாகிய குருபரன் வருவது எப்பொழுதாவார். அப்படி குரு கிடைச்சிட்டாங்க, அவருக்கு வேற ஒன்றும் வேண்டியதில்லை. குரு கிடைச்சிட்டாருன்னா, நல்ல குருநாதன் கிடைத்து விட்டால் அவனுக்கு வேற ஒன்றும் வேண்டியதில்லை. அதனால திருமூலர் குருவே சிவம் என கூறின நம்பி. குரு கிடைச்சிட்டாருனா வேற சிவம் கிடைச்ச மாதிரிதான். குரு கிடைச்சிட்டாருன்னா அவன் சிவத்தை பெற்று விட்டான்னு எந்த அர்த்தம். அதனால என்னதான் படிச்சிருந்தாலும் ஒரு குருவினுடைய அனுக்கிரகத்தை பெறணும். குரு ஆசீர்வாதம் இருந்தால் அவனை யாரும் வெல்ல முடியாது. அவனுக்கு ஜெயந்தான் வரும், வெற்றி தான் வரும். அப்படி இந்த நால்வரும் நிறைய படிச்சாங்க, மனசுல தெளிவில்லை. அதனால தந்தையாரிடம் கேட்டாங்க. பிரம்மா, பிரம்மாவும் ரொம்ப படிச்சவர், நான்கு வேதங்களும் கரைச்சி முடிச்சவர். தந்தையே, நாங்கள் நிறைய படித்தோம், வேதங்களை எல்லாம் நிறைய படித்திருக்கிறோம், ஆனாலும் எங்களுக்கு மனசிலே தெளிவு இல்லை அப்படின்னாங்க. அப்படின்னா நீங்க நேரா சிவபெருமான்கிட்ட தான் போகணும் அப்படின்னாரு பிரம்மா. அந்த நால்வரும் சிவபெருமானை நோக்கி வந்தாங்க. சிவபெருமான் யோக நிலையில நின்று, அருட்பெரும் கடலே எய்த்தேன் அமைந்திலது உணர்வு யாங்கள், இருப்பெரும் கடலுள் யாமத்து எரிமறுத்து இடைப்பட்டாங்கு, பொறுப்பெரும் கடலாம் வேதம் உடைதொரும் அழைப்ப அண்ணால், இருப்பெரும் கட அருட்பெரும் கடலே எய்த்தேன் அமைந்திலது உணர்வு யாங்கள். அருட்பெரும் கடலே, அதாவது பெரிய இருட்டு, கடல்ல பிரயாணம் பண்றாங்க, இருட்டு, வழியே தெரியல, கப்பல் எந்த திசையில இருக்குது எங்க போகுதுன்னு தெரியல, நல்ல இருள் சூழ்ந்து விட்டது. அதோடு பெரிய காற்று வீசுதல், அதுல உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு எப்படி மனசு கலங்கும், அதுபோல கலக்க வந்துச்சான். இவ்வளவு படிச்சு எப்பவுமே ரொம்ப படிச்சவங்களுக்கு தான் கவலை, படிக்காதவங்களுக்கு அதை பத்தி சிந்தனையே இருக்காது. பாவம் புண்ணியம் தெரிஞ்சவங்களுக்கு கவலை இருக்கும், தெரியாதவங்களுக்கு தான் திருவள்ளுவர் சொன்னார், நன்றறிவாரின் கயவர் திருவுடையன் நெஞ்சத்து அவலமிலர்னார். அதனால இப்படி எங்களுடைய மனசெல்லாம் தடுமாறுகிறது சுவாமி, நீங்க எங்களுக்கு அனுகிரகம் பண்ணணும்னு கேட்டார். சிவபெருமான் அவள மலை போல இருப்பவர், கைலாயமலை மலை தென்பகுதியில பெரிய ஆலமரம், அது வானலாக உயர்ந்திருக்கிற பிரம்மாண்டமான மரம், மரகத இலைகள், அந்த மரத்தில் மாணிக்கம் போல பழங்கள், அன்ன பறவைகள், அந்த மரத்தில் வெண்மையான அன்ன பறவைகள் வீற்றிருக்கின்றன, சிலு சிலு சிலுன்னு காற்று, அந்த பறவைகள் எல்லாம் சிவயோகத்திலே அமர்ந்திருக்கின்றன. அந்த மரத்தின் கீழே தெற்க சிவந்த திருமேனி, சதாமகுடம், தலையிலே கங்கை, பிறை நிலா, கோடானு கோடி பிரம்மா விஷ்ணுக்குடைய தலை மாலையில அப்படி கழுத்துல மாலையா போட்டுக்கிறாராம். ஒரு பிரம்மா தலை ஓடு கிடைக்குன்னா ரொம்ப காலம் ஆகும், பல யுகம். அது மாதிரி பரம விஷ்ணுக்களுடைய தலை மாலைகளை கோத்து போட்டுகிறார். அது எத்தனைன்னு எண்ணி பார்த்தார் கச்சியப்பர், எண்ண முடியல. கோடானு கோடினார், அனந்த கோடி பரம கபாலங்களை, பிரம்மனுடைய தலைகளை எல்லாம் கோத்து தலை மாலை போட்டுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுல சிவபெருமானுக்கு இறப்பு கிடையாது, பிரம்மா விஷ்ணுவுக்கு இறப்பு உண்டு. அந்த பிரம்மா விஷ்ணுடைய மாலைகள் எல்லாம் கோத்து இவர் போட்டிருக்கிறதுனால இவர் சாஸ்வதமாக என்றும் இருப்பவர் என்று தெரிந்து கொள்வார். இவர் காலம் கடந்தவர், சிவபெருமான் காலத்தை கடந்தவர். அத்தனை பிரம்ம விஷ்ணுடைய மாலை கோத்து போட்டிருக்கார். அந்த மார்பில இந்த வலக்கரத்தை வைத்து இதுதான் சின்முத்திரை என்று. இருவரும் உணரா அண்ணல், இருவர்னா பிரம்ம விஷ்ணு, இருவரும் உணரா அண்ணல் ஏன வெள்ளையிரியாமே. ஏனம்னா பன்றி கொம்பு, ஆமை ஓடு, இதெல்லாம் கழுத்துல போட்டுருக்காரு. ஒவ்வொரு அவதாரத்திலையும் அந்த திருமாலை சங்காரம் பண்ணி அந்த அடையாளமா அந்த இதெல்லாம் போட்டிருப்பார். மாலையாகும் ராம ஓடு, கூர்மாவதாரம், நரசிம்மாவதாரம், இப்படி ஒவ்வொரு அவதாரத்திலையும் கிடைத்த பொருள். வராக அவதாரத்துல பன்றி கொம்பு. இருவரும் உணரா அண்ணல் ஏன வெள்ளையிரியாமை, சிறநிறை அனந்த கோடி, அனந்த கோடி சிறமாலைகள், சிறம் நிறை அனந்த கோடி திளைத்திடும் உரத்தில் சீர்கொள் கரதள ஒன்று காட்டி, கையில் மோன முத்திரையை காட்டி, ஒரு கணம் செயலொந்திந்தி யோகு செய்வாரின் உற்ற. இப்படி சின்முத்திரையை காட்டி வலது காலை ஊன்றி அந்த வலத்துடையில இடது பாதத்தை வைத்து ஒரு கணம் இப்படி செயலொன்றி அப்படி நின்றார், செயலின்றி நின்றார். இந்த முத்திரை இருக்கிறே, இது சாதாரணமான ஒரு முத்திரை கிடையாது. இதுதான் வேதம், ஆகமம், புராண, இதிகாசம், சாஸ்திரம், தோத்திரம் எல்லாவற்றிலும் முடிந்த முடிவு. இது வந்து பெருவிரல் கடவுள் பதி என்று சொல்வது. இதுக்கு ஆள் காட்டியவர்கள் பேர். அவர் பரமசிவன், அவர் சத்யநாராயணன். ஆளை காட்டின விரல் இது, இந்த விரல் அதான் ஆன்மாவை காட்டுவது. இந்த நடுவிரல் இருக்கு பாருங்க, இதுக்கு என்ன பேரு? இது பாம்பு விரல்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதுதான் நஞ்சு. இந்த விரல் எதுக்கும் உதவாது. இந்த விரலுக்கு எதுக்கு நம்ம பயன்படுத்த மாட்டோம், சும்மா கூட இருக்கும். ஆனா உயரமா இருக்கும், கொஞ்சம் தலைக்கணை அதிகம். இது ஆணவ மலம். இந்த விரல் இருக்குதே, இதுலதான் மோதிரம் போடுறோம், அதுக்கு கண்ம மலம் என்று பேர். ஒரு காரியத்தை செய்யற போது மோதிரம் எல்லாம் போடுறோம். படிச்சவங்க, படிக்காதவங்க, சாஸ்திரம் தெரிஞ்சவங்க, தெரியாதவங்க, சித்தாந்தம் தெரியாதவங்க எல்லாம் இந்த விரல் தானே மோதிரம் போடுறோம். சைவ சித்தாந்தம் எந்த அளவுக்கு நம்மோட ஒன்றி இருக்குது பாருங்க. சைவ சித்தாந்தம் மக்களோட ஒன்றி இருக்கு, இதுதான் மோதிர விரல். எல்லாருக்கும் தெரியும் கடைசியில் இருக்கிற விரல் சுண்டு விரல், இது மாயை என்று பேர். இதான் மாயை. கல்யாண நேரத்தில் அந்த பொண்ணு மாப்பிள்ளையுடைய கையில இந்த சுண்டு விரலை ஒரு சின்ன நூலை கட்டி அந்த யாகம் பண்ற புரோகிதர் இருவரையும் அப்படி சுத்த விடுவாங்க. அப்ப சுத்த விட்டதுதான் கடைசி வரையும் சுத்த விடுறாரு, அக்னிய சுத்த விடுவார். நன்னா சுத்துங்கோ, சுத்தின்றே இருங்கோ. அது என்ன வேறு மாயைன்னு வருது. அப்பதான் மாயை தொடர்ந்து இதெல்லாம் தத்துவார்த்தம் அதிகமான. அப்படி ஆணவம் கண்மம் மாயை என்கின்ற மூன்று மலங்களும் இந்த ஆன்மாவோடு சேர்ந்துருக்கு. சேரக்கூடாது, ஆனால் சேர்ந்துருக்கு. சேரக்கூடாதவங்கள்ட்ட சேரவே கூடாது. சேராத துணைவர் சேர்ந்து செய்தொழில் பாலதாச்சின்னு ஒரு ஜோதிட சாஸ்திரம். பிரமாதமா தொழில் ஓடிட்டு இருக்க ஒரு கூட்டு சேர்ந்தான்னா அவ்வளவுதான், அப்படியே உட்காது. நல்லவன் சேர்ந்தா நல்லா இருக்கும், ஆனா ஆன்மாவோடு சேர்ந்து இருக்கிறதெல்லாம் மிக பொல்லாதவர்கள். இங்க என்ன பண்றாங்க, கடவுளை மறைச்சு, கடவுளை நினைக்க விடாமல், கடவுளை பேச விடாமல், சிந்திக்க விடாமல், வணங்க விடாமல் தடுக்கிறாங்க. ஒரு ஆளை மூணு பேர் சேர்ந்து தடுத்தா என்ன பண்ணுவாங்க? மனுஷன் ஓர ஒட்டார், ஒன்றை உண்ண ஒட்டார், மலரிட்டு உணர்த்தால் சேர ஒட்டார், ஐவர் செய்வதன் ஞான் சென்று தேவருடைய சோரனை தூரனை சூரனை காருடன் சோரி கற்க கூறகட்டாரி இமைப்போதில் கொன்றவனை, கூறகட்டாரி இத்தோர் இமைப்போதில் கொன்றவனை. இந்த மூணு பேரை இடைவிடாமல் ஆன்மாவை கெடுக்கல, இடைவிடாமல் கெடுக்க. எப்படியாவது சிவத்தை அடைஞ்சிருவான், விடக்கூடாதரா அவன். சிவபெருமானை அடைந்து விடுவான், இவனுக்கு எப்படியாவது நல்ல கதி வந்துடும், விடக்கூடாது என்று சொல்லி மூணு பேரும் தடுக்கிறார். இந்த மூணு பேர்த்தினுடைய சேர்க்கையை விட்டுட்டு இப்ப நல்லா கவனமா கேளுங்க. இந்த விரலானது இப்படி வளைஞ்சு 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 அந்த வணங்கி 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 சிவபெருமானுடைய திருவடியை சேரும். இப்ப இங்க சேர்ந்துட்டா சுகம், இங்க இருக்கிற வரையும் துக்கம். இறைவனுடைய திருவடிக்கு போச்சுன்னா சுகம். நீ உலகத்தோடு சேர்ந்து இருக்கிற வரையும் துக்கம். உலகத்தை விட்டுட்டு பந்த பாசத்தை விட்டுட்டு சிவனுடைய திருவடியை சரணாகதி அடைந்தால் சுகம். நீ சேரக்கூடாத இடத்துல சேர்ந்திருக்கிற, அதை விட்டுட்டு என் திருவடியில வந்து சேர் என்று காட்டுவதுதான் இந்த முத்திரை. செம்மையினால அறியாத சிதடருடன் திரிகேனை உண்மை மல அறுவித்து முதலாய முதல் வந்தான் நம்மையும் ஒரு பொருளாக்கி நாய்கிரியை ஏற்றுவித்து அம்மை எனக்கு அருளியவாறு ஆர்வருவார் அச்சோகர். மும்மலம் வேறுபட்டு ஒழிய மொய்த்துயிர் அம்மலல் அம்மலர் அடி நிழல் அடங்கு உண்மையை கைமலர் காட்சியில் கதுவ நல்கிய செம்மலை அழகு உளம் சிந்தியாதரோ. திருவானைக்கா புராணம். அந்த பெருமானுடைய திருவடியை அடைந்தவர்களுக்கு துன்பமே இருக்காது. அதுதான் திருவள்ளுவர் சொன்னார், தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் மனக்கவலை மாற்றல் அறிவு. திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு ஆராய்ச்சி பண்ணினார் கவலையை நீக்கிறதுக்கு என்ன வழி. சிவபெருமானுடைய திருவடியை அடைந்தால் ஒழிய மனக்கவலைய மாற்றவே முடியாதுன்னார். சிவனுடைய திருவடியை அடைந்தவர்களுக்குத்தான் கவலையை மாற்ற முடியும், இல்லைன்னா கவலை இருந்துகிட்டே இருக்கும். தனக்கு உவமை இல்லாதான்னா யாரு? சிவபெருமான். அவர் ஒருத்தர் தான் தனக்கு உவமை இல்லாதவர். சமான ரகிதம் விபும். சமான ரகிதம்னா உபமானம் இல்லாதவர். அத வந்து அப்ரமேயர் என்று சொல்லுவாங்க. அப்ரமேயர், அப்ரமேயர்னு ஒரு சாமியே இருக்கு இந்த பக்கம். பிரமேயம்னா உதாரணம், அப்ரமேயம்னா உதாரணமே சொல்ல முடியாது சிவனுக்கு. சிவனுக்கு உதாரணம் யாருன்னா சிவன் தான். ஆகையினாலே தனக்குவமை இல்லாதான் என்றால் சிவன் ஒருத்தன் தான். மற்ற எல்லாருக்கும் உதாரணம் சொல்லலாம், சிவனுக்கு உதாரணம் சொல்ல முடியாது. அத வந்து திருவாசகத்துல உவமைக்கும் உன்னையொப்பாய் என்று சொன்னார். ஆகவே தனக்குவமை இல்லாதான் தாழ் சேருகின்ற வரைக்கும் மனக்கவலை இருந்துகிட்டே. ஆகையினாலே நீங்கள் இந்த உலக தொடர்பை விட்டுவிட்டு மும்மனத்தினுடைய தொடர்பை விட்டுவிட்டு நம்முடைய திருவடி ஒன்றையே நினையுங்கள். அப்படி நினைந்தால் உங்களுடைய மனக்கவலை நீங்கும்னார். இதை வந்து சொல்லாமல் சொன்னார், குறிப்பினாலே உணர்த்தினார். இது வந்து வேதத்தினுடைய அந்தமாக இருப்பது, சித்தாந்தமாக இருப்பது. இதுதான் சைவ சித்தாந்த சாஸ்திரத்தினுடைய அடிப்படை. சித்தாந்தமாக இருப்பது ஞானமுத்திரை, சின்முத்திரை, மோனமுத்திரை என்றெல்லாம் இதனுடைய நுட்பத்தை உணர்ந்து கொண்டால் அவன் பரம ஞானி. இப்படி கையில அடையாளம், இது வந்து மனசுல நாம பிரயோகம் பண்ணணும். உள்ளத்தில இறைவனோடு சம்பந்தம் வைத்துக் கொள்வது, உள்ளத்தில இறைவனை மட்டுமே தியானிப்பது, அந்த சிவபெருமானுடைய திருவடி ஒன்றையே எண்ணிக்கொண்டு பஞ்சாட்சரம் ஜபித்துக் கொண்டு இறைவனுடைய அந்த திருவடி மட்டுமே எண்ணிக்கொண்டு இப்படி இந்த முத்திரையோடு அமர்ந்திருப்பதற்கு சிவ யோகம் என்று. இதுதான் எல்லா நூல்களினுடைய முடிந்த முடிவு. இதுக்கு மேல கல்வி கிடையாது. கல்வியினுடைய எல்லை இதுதான். கல்வியினுடைய கரை இருக்குது, இதுதான் கல்வியினுடைய கரை. நான்கு வேதங்களையும் கரைச்சி குடிச்சவங்க அவங்களுக்கு சொல்ல வேண்டியது ஒண்ணும் இல்லை, படிக்க வேண்டியது இனி ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற நிலைக்கு போனவங்களுக்கு அதுக்கப்புறம் சொல்லிட்டு இருக்க கூடாது. படிக்க வேண்டிய விஷயம் ஒண்ணும் இல்ல, அவ்வளவு படிச்சவங்க அவங்களுக்கு ஒண்ணு காட்டணும். அதான் இதான் கல்வியினுடைய எல்லை. நீங்க இதை தெரிஞ்சுக்கிட்டா ஒன்னும் படிக்க வேண்டியது இல்ல. கல்வியினுடைய எல்லை அந்த அந்த கடைசியில சொல்ற நன்னல மைந்தர்கள் ஞான போதகம் சொன்னடையன்றது. இந்த ஞான விஷயத்தை சொன்னால் விளங்காது, சொன்னால் விளங்காது, சொல்லாமலே புரிஞ்சுக்கணும். ஞான போதகம் சொன்னடை அன்றது துயரம் நீங்கியே இந்நிலை மோனமோடு. மோனம் வரணும். மோனம் எப்ப வரும்? உலகத்துல காம குரோத லோகம் மோகம் மதம் ஆச்சரியம் அடங்கணும். ஒரு பொருள்ல ஆசை இருக்கப்படாது, கிடைச்சது போதும், இது இறைவன் கொடுத்தது என்று எண்ண வேணும். ஒருத்தர் மேல கோபம் வரக்கூடாது, சரி நம்முடைய வினை என்று அடங்கும். அப்படி அடங்க அடங்கதான் மனம் நிறைவுபடும். இந்நிலை மோனமோடு இருந்துன்னா சிவயோகத்தில இருந்து நந்தமை உண்ணுதலே என உணர ஓதின இருந்து நந்தமை உண்ணுதலே என உணர ஓதினரின என்று கந்த புராணத்தில இந்த உயர்ந்த கருத்து. கந்தபுராணத்தினுடைய ஆரம்பமே இதுதான். கந்தபுராணத்துல ஆரம்பமே ஞான உபதேசம். அப்படி ஜனகாதி முனிவர்களுக்கு ஞானத்தை உணர்த்திய சுவாமி. தட்சிணம் என்றாலே ஞானம் என்று பொருள். அவர் அந்த ஆலமரத்தினுடைய நிழலிலே இருந்து நான்மறை ஆரங்கம் முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் கல்லாரின் புடையமர்ந்து நான்மறை ஆரங்கம் முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் எல்லாம் படிச்சாங்க, எல்லாம் கேட்டாங்க. அவங்களுக்கு சந்தேகம், எல்லாம் படிச்சாங்க எல்லாம் கேட்டாங்க. கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும் வாக்கிறந்த பூரணமாய் மறைக்கு அப்பாலாய். அது வந்து அந்த ஞானம் அந்த கல்வியினுடைய எல்லையானது வாக்கினாலே சொல்ல முடியாது. அது வாக்கிறந்த பூரணமாக இருப்பது, மறைக்கு அப்பாலாக இருப்பது, வேதங்களுக்கு அப்பாற்பட்டு விளங்குவது. எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி எல்லாமாய் அல்லதுமாய். சுவாமி எல்லாமாகவும் இருக்கிறார், இது எல்லாவற்றையும் கடந்த அல்லதுமாக இருக்கிறார். எல்லாமாய் அல்லதுமாய் அத திருவாசகத்துல ஒன்று நீ அல்லை அன்றி ஒன்று இல்லைன்னார். ஒன்று நீ அல்லை, உலகத்தில் இருக்கிற பொருள் எந்த பொருளும் நீ கிடையாது, ஆனால் நீ இல்லாமல் எந்த பொருளும் இல்லை. அருமையான திருவாசகம். ஒன்று நீ அல்லை அன்றி ஒன்று இல்லை. அதுபோல எல்லாம் சிவம்தான், ஆனா எல்லாம் சிவமா இல்ல, இல்ல சிவம் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவர். அது எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி, இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி, சொல்லாமல் சொன்னவரை, சொல்லாமல் சொன்னவரை. அதுதான் இந்த முத்திரையினாலே சொன்னார், இந்த ஞான முத்திரையினாலே எடுத்து சொன்னார். சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவத்தொடக்கை வெல்வான். அப்படி சொல்லாமல் சொன்னவராயிருக்கிற ஞானமூர்த்தியை நினையாமல் நினைந்து, நினையாமல் நினைந்து என்றால் உலகத்தை நினையாமல் அவரையே நினைந்து. இப்ப நாம சுவாமியை நினைக்கிறோம், நினைச்சா என்ன நினைக்கிறோம், எல்லாத்தையும் கலந்து நினைக்கிறோம். அதுவும் பூஜையில உட்கார்ந்தாதான், தியானத்துல உட்கார்ந்த போதுதான் நமக்கு எல்லாம் மனசுல வரும். முக்கியான என்ன சாப்பாடு அப்படின்னு தோணும். வந்து கந்தசாமி பிள்ளைக்கு 5000 பணம் கொடுக்கணும்னு வந்துட்டா என்ன பண்றதுன்னு தோணும். தியானத்துல உட்கார்ந்து இருக்கும்போது மனநூறு கோடி துன்பம் நொடி மீதிலே நினைந்துன்னார் அருணகிரிநாதர். ஒரு நொடியில 100 கோடி துன்பத்தை நினைக்கதான் மனசு அவ்வளவு வேகம் உடையது. எதுக்கு அப்படி படைச்சாருன்னு தெரியல. அதை படைச்சதும் நம்ம சுவாமி தான், மனத்தை கொடுத்தவரும் அவர் தான். ஏன் கொடுத்தாருன்னா அந்த அந்த ஆன்மாவுடைய பக்குவத்துக்கு தகுந்த மாதிரி கொடுத்துருக்காரு, வேற ஒண்ணும் இல்லை. மனநூ எண்ணாத எண்ணவெல்லாம் எண்ணி எண்ணி ஏழை நெஞ்சம் புண்ணானதெல்லாம் போதும் வராபரம். உலகத்தை நினைஞ்சு நினைச்சு 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 மனசு புண்ணா போனதுதான் மிச்சம். நினைக்கப்படாது, நினைச்சாலும் துன்பம். அற்றது பச்சரி உற்றது அப்படின்னு இந்த உலகத்தை நினைக்கப்படாது. அப்படி நினைக்கலன்னா தானே வருது. அதை நினைப்பை மாற்றணும், அந்த நினைப்பை மாற்றணும். மறக்கும் மனத்தினை மாற்றி எம் ஆவியை வற்புறுத்தினார் திருஞான சம்பந்தர். இந்த மனசு வந்து உலகத்தை தான் நினைக்கும், கடவுளை மறக்கும். உலகத்தையே நினைக்கும், கடவுளை மறக்கும். இதை என்ன பண்ணன, வற்புறுத்தி கொஞ்சம் கொஞ்சமா பழக்கி அடங்காத மாட்டை பழக்கிற மாதிரி. இப்ப முதல்ல மாடுகள் வாங்குறவங்க ஏர்ல புது மாடு சந்தையில வாங்கிட்டு வந்தவொடனே தானே போகுமா வயல்ல, அது ரொம்ப சிரமப்பட்டு வயல்ல பழக்கணும், உடுகிறது ரொம்ப சண்டித்தனம் பண்ணு சில மாடுகள். அது அந்த உழவன் என்ன செய்யறான், எப்படியும் அதை பக்குவப்படுத்தி நிலத்தை உள நல்ல வேலைக்கு பழக்கிறோம். அது போல இந்த மனமானது ரொம்ப வேகமுடையது, அடங்காத மாடு. இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா பக்குவப்படுத்தி நூல்களை கற்று கேட்டு வணங்கி சார்ந்தோர்களை அடுத்து உபதேசங்களை கேட்டு கொஞ்சம் கொஞ்சமா பக்குவப்படுத்தி நம்ம வசப்படுத்திட்டோம்னா அது நம்ம இஷ்டத்துக்கு நடக்கும், இல்லைன்னா அது இஷ்டத்துக்கு எடுத்துட்டு போகும். அதை சொன்னார் ஒரு சித்தர், மனம் என்னும் மாடடங்கில் தாண்டவ கோனே முத்தி வாய்த்ததெந்தெண்ணடா தாண்டவ கோனே. மனம் என்னும் மாடு அடங்கி தாண்டவ கோனே முத்தி வாய்த்ததெந்தெண்ணடா தாண்டவ கோனே. அதனால இந்த மனசை நம்ம பக்குவப்படுத்தி கொண்டு வந்துட்டோம்னா நம்ம தான் கிட்டிகார். அதனால இகழ்மின் எல்லா அல்லல்களையும் நான் மாணிக்க வாசகர், மற்ற எல்லாவற்றையும் விட்டு விட்டு சிவனையே நினைச்சுக்கிட்டு இருக்கிறது, பாடிக்கிட்டு இருக்கிறது, பேசிக்கிட்டு இருக்கிறது, கேட்டுக்கிட்டு இருக்கிறது, இப்படியே இருந்தா மனசு என்ன பண்ணார், இதுல வந்து பழகிடும். அப்படி பழக்கப்படுத்துவதற்கு தான் ஞானிகள். அப்படி உலகத்தை எல்லாம் நினைக்காமல் இறைவனையே நினைக்கிறது. அந்த திருவாசகத்துல ஒரு வரிய சொன்னார், நினைப்பற நினைந்தேன்னார், நினைப்பு அற நினைந்தேன். எந்த எண்ணமும் இல்லாமல் இறைவனையே எண்ணுவது, அதான் நினைப்பற நினைந்தேன்னார். அப்படி நினைந்தோமானால் அவர் தோண்டி காட்சி தருவார். பல கலக்கத்துல நினைச்சா தெரியாது, பொருள் தெரியாது. அப்படி சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவத்தொடக்கை வெல்வாம். பவத்தொடக்குன்னா இந்த பிறப்பு, பவம்னா பிறப்பு, அந்த பிறப்பினுடைய தொடர்ச்சியை வெல்வாம் என்று சுவாமி துதி கொண்டார். நல்ல பாட்டு. கல்லாரின் புடைய வந்து நான்மறை ஆரங்க முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும் வாக்கிறந்த பூரணமாய் மறைக்க அப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் இணைந்து பவத்தொடக்கை வெல்வான் என்பது அந்த தட்சிணாமூர்த்தியாகி தென்முக கடவுளைய துதிக்க